இந்திய நாட்டில் இந்த வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களை பற்றிய ஒரு எண்ணம் மக்கள் மத்தியிலே தவறானதாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களை வந்து இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு பொருட்டாக கருதாமல் இருந்த காரணத்தினால்தான் இந்திய நாட்டில் அவர்களை வந்து எந்த ஒரு சலுகையுமே கொடுக்காமல் இருந்திருக்காங்க. இந்த வேலைக்கு வரக்கூடிய பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இளம் வயது உள்ளவர்களாகத்தான் இருக்காங்க. குடும்ப சூழ்நிலையை பார்த்தீர்கள் என்றால் மிகவும் பரிதாபமான சூழ்நிலையாகத்தான் இருக்கின்றது. ஏறக்குறைய 90% மக்கள் இந்த வேலையில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லோரும் தலித் இனத்தைச் சேர்ந்த பெண்கள். இவர்கள் கிராமங்களிலிருந்து நகருக்கு வருவது எதற்காக வந்தால் தங்களது வாழ்க்கையில் கொஞ்சமாவது வேலை செய்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கு வருகின்றார்கள். குறிப்பாக தனக்கும் தனது குடும்பத்திற்கும் சில ஆண்டுகள் உதவி செய்யலாம் என்ற எண்ணத்தோடு தான் வருகிறாங்க. இந்த வரக்கூடிய பெண்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் சொல்லற்கரிய. இதை நான் ஆரம்பத்தில் ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் கண்டுணர்ந்தவன், அவர்களையோடு பேசி அவளுடைய எண்ணங்களை எல்லாம் கேட்டறிந்த காரணத்தினால்தான் இவர்களை பற்றிய ஒரு ஆய்வை மேற்கொண்டேன். இந்த ஆய்வை மேற்கொண்ட பொழுது எனக்கு மனதில் பட்டது என்னவென்றால் இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அரசாங்க அளவில் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை பெற்று தருவதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இதை ஆரம்பித்தேன். 90% இந்த தலித் மக்கள் தான் இதில் அதிகமாக இருக்கின்றார்கள். இவர்கள் இங்கு வருகின்ற பொழுது இவர்கள் ஏராளமான பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள். ஒன்று வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. தங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால் இவர்களை வந்து பாலியல் பலாத்காரத்துக்கும் ஒரு சில வீடுகளிலே அவர்களை உபயோகப்படுத்திக் கொள்கின்றார்கள். அதே நேரத்திலே கேவலமாக பேசக்கூடிய ஒரு நிலையையும் நாம் அங்கே ஒரு சில வீடுகளில் நான் பார்க்கின்றேன். அதே நேரத்திலே இவர்களை வந்து அடிப்பது, எந்த ஒரு தவறு நடந்தாலும் வேலை செய்யக்கூடிய பெண்களை இவர்கள்தான் செய்திருப்பார்கள் என்று அவர்கள் மேல் வீண் பழி சுமத்துவது, இப்படிப்பட்ட ஒரு சில அநியாயமான அபட்டமான குற்றங்களை எல்லாம் இவர்கள் மேல் சுமத்தி இவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சில குடும்பங்கள் நடத்திவிடுகின்றன. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில குடும்பங்கள் வந்து ஒரு நல்ல முறையில் வைத்துக் கொள்கிறார்கள். இப்படி இருந்த போதிலும் இந்த மக்கள் வந்து வெர்பல் அபியூஸ், பிசிக்கல் அபியூஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவர்களை இதிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்றால் இவர்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு விடுதியை அமைத்து கொடுப்பது தான் நன்றாக இருக்கும். என்னுடைய இதில் என்ன சொல்லியிருக்கேன், அதாவது வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்க அங்கே வீட்டில் தங்க வேண்டாம், மாறாக அவர்கள் அங்கே எங்காவது வந்து அவர்கள் ஒரு இடத்துல தங்கி சென்றார்கள் என்றால் நல்லாயிருக்கும். ரெண்டாவது என்ன பார்த்துருக்குன்னா இவங்களுடைய சம்பளம் எல்லாம் மிகவும் குறைவாக கொடுக்கின்றார்கள். இந்த காலத்தில் விலைவாசிகள்லாம் அதிகமாக ஏறிக்கொண்டு போகக்கூடிய சூழ்நிலையில் மணிக்கணக்காக ஏறக்குறைய ஒரு சில வீடுகளில் பிள்ளைகள் சொல்வதை பார்த்தோம் என்றால் நாங்கள் 14 மணி நேரம் வேலை செய்கின்றோம், 15 மணி நேரம் வேலை செய்கின்றோம். இப்படியெல்லாம் அவர்கள் பல மணிக்கணக்காக வேலை செய்யக்கூடிய இவர்களுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுப்பதே கிடையாது. ஒரு பெண்ணானவர் வேலை செய்தார்னா 1500 லிருந்து 2000 வரை அவர்களுக்கு கிடைக்கின்றது. ஆரம்பத்திலே அவர்கள் 1500 தான் கொடுக்கின்றார்கள். ஏனெனில் வீடுகளை வேலைக்கு அமர்த்தவர்களை கேட்டோம் என்றால் நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம், தங்க வைக்கிறோம் என்று சொல்லி அவர்களிடமிருந்து ஏராளமாக வேலைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே இவர்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு கூலி கிடைக்க வேண்டும், நியாயமான கூலி கிடைக்க வேண்டும், வேலைக்கேற்ற கூலி கிடைக்க வேண்டும் என்று இவர்களுக்காக நாங்கள் ஒரு சங்கங்கள் மூலமாக நாங்கள் போராடி இப்போ வீட்டு வேலை செய்யக்கூடியவர்களிடமிருந்து மட்டுமல்ல அரசாங்கத்திலிருந்தும் இவர்களுக்கு பிற்காலத்தில் ஏதாவது உதவி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அவர்களுக்காக நாங்கள் முயற்சி செய்து கொண்டு வருகின்றோம். மெட்ராஸில் எடுத்துக்கொண்டீங்கன்னா இருக்கிற 13 சங்கங்கள் அதாவது அமைப்புகள் இருக்கின்றார்கள். அந்த 13 அமைப்புகளும் ஒன்றாக இணைந்து இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களை அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய பட்டியல்களை சேர்க்க வேண்டும் என்று முனைப்பாக இருந்து சென்ற ஆண்டுதான் இவர்களை அமைப்பு சேரா தொழிலாளர்களுடைய பட்டியலிலே சேர்த்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இவர்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்க வேண்டும் என்று இப்பொழுது நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட பெண்களுக்காக. அதே நேரத்தில் இந்த பெண்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஆண்டுகள் இருந்து விட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். இவர்கள் நாங்கள் எப்படி இவர்களுக்கு பென்ஷன் கொடுக்க வேண்டும் என்று ஒரு சிலர் இவர்கள் அரசாங்கத்திலும் அவர்கள் கூப்பாடு போடுவதை நாம் பார்க்கின்றோம். நாங்கள் என்ன செய்கின்றோம், இவர்களுக்கு நிரந்தரமான ஒரு கூலியை கொடுத்து அவர்களுக்கு வந்து அவருடைய கூலி உயர்வை கொடுத்து அவர்களை நாம் ஊக்குவிப்போம் என்றால் நிச்சயமாக இதுவும் ஒரு தொழிலாக எடுத்துக்கொண்டு அவர்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும். நான் இந்த படிப்பை தொடங்குவதற்கு முன்பாக பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் சென்று வந்தேன். அங்கெல்லாம் பார்க்கின்ற பொழுது பிலிப்பைன்ஸிலிருந்து வரக்கூடிய ஒரு பெண்கள் சிங்கப்பூரில் வேலை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு அதிகமாக சம்பளத்தை கொடுக்கின்றார்கள் அந்த சிங்கப்பூர் நாட்டினர். அதே நேரத்தில் இந்தியாவிலிருந்து ஒரு பெண்ணை வந்து சிங்கப்பூரில் வேலை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு வந்து அதிகமாக சம்பளம் கொடுப்பது கிடையாது. நான் காரணம் என்னவென்று நான் அவர்களை கேட்ட பொழுது பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் ஆனது அந்த மக்களை இங்கு அனுப்புகின்ற பொழுது இந்த சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்று அவரிடம் நிர்ணயித்து அவர்களை வேலைக்கு அனுப்புகின்றது. அதனால் இந்தியன் கவர்மெண்ட் வந்து நீ எப்படியோ நீ போய் வேலை செஞ்சுக்க என்ற ஒரு எண்ணத்தோடு இவர்கள் அனுப்புவதனால் அவர்களாக கஷ்டப்பட்டு போய் ஏதோ ஒரு இடத்தில் வேலை செய்து அவர்கள் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை பெற்றுக்கொண்டு வேலை செய்வதாக நான் பார்க்கின்றேன். இப்படி நாட்டளவிலும் நாடு கடந்து வெளியில் சென்று வேலை செய்கின்ற பொழுதும் அவர்களுக்கும் உரிய அந்த சம்பளத்தை கொடுக்க வேண்டும், இதற்கு அந்த அங்கே இருக்கக்கூடிய எம்பசியான உதவி செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். என்னுடைய ஆய்வு வந்து வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்களையும் அதே நேரத்தில் சில வீடுகளுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஸ்லம்ல இருந்து குடிசைப்பகுதியிலிருந்து வந்து வீட்டிலே வேலை செய்யக்கூடிய பெண்களை பற்றியும் நான் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி செய்து பார்த்தேன். அப்படி பார்க்கின்ற பொழுது வீட்டில் இருந்து தங்கி கொண்டு வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்கள் உண்மையிலேயே மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பதை நான் உணர முடிந்தது. ஒரு சில இடங்களிலே ஜாதியும் சுட்டி காண்பித்து இவர்களை திட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் ஒரு சில சகோதரிகள் எடுத்து சொன்னார்கள். ஒரு இன்டர்வியூ செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சகோதரி என்னிடம் சொன்னார், இந்த வேலைக்கு நீங்கள் முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும், காரணம் என்னவென்றால் எங்களை வந்து மனிதர்களாக ஒரு நடத்துவதே கிடையாது. ஒரு சில இடங்களில மாறாக எங்களை ஒரு பொருளாகத்தான் ஒரு போதைப் பொருளாகத்தான் ஒரு சில இடங்களிலே எங்களை கண்ணோக்குகின்றார்கள். கஷ்டங்கள் தீர்வதற்கு நீங்கள் ஏதாவது எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், இந்த வேலையை விட்டு எங்களை எடுத்துவிட்டு வேற வேலை எங்களுக்கு ஏதாவது ரீசெண்டான வேலை எங்களுக்கு வாங்கி கொடுப்பது ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூட ஒரு சில பெண்மணிகளிடம் கூறினார்கள். ஆகவே ஒன்று இவர்களுக்கு வந்து பென்ஷன் உதவி கொடுப்பதற்கு கவர்மெண்ட் முன்னுக்கு வர வேண்டும். என்னுடைய ஆய்விலே வந்து நான் ஒரு சில சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஒன்று நான் வந்து வேஜ் இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் வேஜ் ரேட், இந்த வேலைக்கு இந்த ஊதியம் கொடுக்க வேண்டும், இது எக்ஸ்ட்ரா வேலை செய்தால் இவர்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் நிரந்தரமாக செயல்படுத்தப்பட வேண்டும். ரெண்டாவது, அவங்களுடைய சேவிங்ஸ்லாம் மக்கள் மத்தியில் இருப்பதே கிடையாது, அந்த பணத்தை எல்லாம் அவர்கள் வீட்டில் உள்ளவர்களும் வாங்கி கொண்டு செல்ல விடுவார்கள். மாறாக இவர்களுமே வீட்டில் உள்ளவர்களுமே வைத்து கொண்டு ஒரு சில நேரங்களை திருப்பி கொடுப்பதும் கிடையாது. ஆகவே அவர்கள் எப்படி இந்த பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தையும் அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இப்படி வரக்கூடியவங்க வந்து எந்த ஒரு ட்ரைனிங்கே இல்லாமல் வரக்கூடிய காரணத்தினால் ஏதாவது ஒரு வேலை கொடுங்கள் என்று அவர்கள் கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆகவே இவர்களுக்கு ஒரு டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் ட்ரைனிங் கொடுங்க, சர்டிஃபிகேட் கொடுத்து அவர்களை நாம் வெளியில் அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. ஆகவே அப்படி ஒரு ட்ரைனிங் கொடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் ஒரு சஜஷன் கொடுத்துருக்கின்றோம். நைட் ஷெல்டர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். இவர்கள் வந்து ஒரு பொதுவான ஒரு இடத்துல தங்கியிருந்து இவர்கள் செல்லுகின்ற பொழுது இந்த பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும், அவருடைய வாழ்க்கையும் ஒரு சுபிட்சமாக இருக்கும் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். வரக்கூடியவர்கள் பெரும்பாலும் எட்டாம் கிளாஸ் படித்தவங்க தான், அல்லது ஒரு சிலர் அவ்வளவு படிக்காதவங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு நைட் ஸ்கூல் தேவைப்படுகின்றதா, டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் யூனியன் வச்சுருக்காங்க, அந்த யூனியனில் நிறைய பேர் சேருவதற்கு முன் வருவதில்லை. காரணம் என்னவென்றால் வீட்டில் வேலை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த வீட்டில் உள்ள உரிமையாளர்கள் அவர்களை அனுப்புவது கிடையாது. அதனால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வசதி வாய்ப்புகளும் இல்லாமல் போவதை நான் பார்க்குறேன். மீடியாவில் வந்து வேலை செய்யக்கூடிய பெண்களை பற்றி மிகவும் தரக்குறைவாக ஒரு நேரங்களிலே அவர்களை பற்றி சொல்வதை நான் பார்க்கின்றோம். அதனால் இத்துப்படிப்பட்ட ஒரு கேலிக்கூத்தான இந்த வேலை செய்யக்கூடிய இந்த பெண்களை பற்றி போடுவதை இவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தி ரிஃபர்மேஷன் ஆஃப் த மாஸ் மீடியா தேவை என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றேன். கவர்மெண்ட் ஆனது அவர்களுக்கு ஏதாவது இந்த வேலையை விட்டு வெளியில் சென்றாலும் அவர்களுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு தொழில் ஆரம்பிப்பதற்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்திருக்கின்றோம். வீடுகளில் வேலை செய்கின்ற பொழுது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருந்தால் இந்த மக்களை தண்டிக்கக்கூடிய வகையிலே நம்ம சட்டங்கள் வர வேண்டும் என்றும் எடுத்து சொல்லியிருக்கின்றேன். அதே போல பப்ளிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இவர்களை பற்றி இவர்கள் செய்யக்கூடிய கஷ்டங்களை பற்றி துன்பங்களை பற்றி வெளிக்கொணரக்கூடிய வகையிலே ஏதாவது பத்திரிகைகள் முன் வர வேண்டும் என்பதையும் எடுத்து ஏம்பிருக்கின்றேன்.
தந்தை வேதம், இப்ப பொதுப்படையாவே பார்க்கும்போது அரபு நாடுகள்ல இருந்து எங்களுக்கு நேயர்கள் எழுதுற கடிதங்கள் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வீட்டு வேலை தான் செய்யறாங்க. இந்த நாடுகள்ல இந்த வீட்டு வேலை செய்யறவங்க எதிர்நோக்கிற பிரச்சனைகள் பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? அங்க
சிங்கப்பூர்ல ஒரு அதாவது இந்தியர்களும் ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்தவர்களும் ஒரு இடத்துல இருந்தார்கள். அங்க பர்மா ஆட்களும் ஒரு சிலர் இருந்தாங்க. அதே நேரத்தில் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர்களும் இருந்தார்கள். நான் வந்து ஒரு இவர்களை எல்லாம் ஒன்றாக கூட்டி ஒரு குறிப்பிட்ட சகோதரிகளை மட்டும் ஒன்றாக கூட்டி ஒரு இடத்துல பேசி கொண்டிருந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், இங்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன, எங்களை ஒரு சில நேரங்களில் ஏளனமாக பேசுகிறார்கள். நாம் இங்கு பார்ப்பது போல இந்த பிசிக்கல் வயலன்ஸ்லாம் இல்லை, அடிப்பதெல்லாம் கிடையாது, ஆனால் வந்து எங்களை வந்து ஒரு சில நேரத்தில் எவ்வளோ ஏளனமாக திட்டுகிறார்கள், அந்த பேசுகிறார்கள், அது இருக்கத்தான் செய்கிறது என்றார்கள். ஆனால் இந்த சம்பள உயர்வை பற்றி சொல்கின்ற பொழுது சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து வரவங்களாம் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க, அதனால் இவங்க உடனே ஏற்றுக்கொள்கிறாங்க, கொஞ்சம் அழகாக இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு நல்ல சம்பளம் தராங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒத்துழைக்குது, இங்கே இந்த எங்கள் கவர்மெண்ட்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு சரியாக தருவது கிடையாது, அதனால தான் எங்களுக்கு வந்து சம்பளமும் கிடைக்கல, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வந்து அப்படியே தான் இருக்கிறோம், மற்றவர்கள் முன்னேறி கொண்டே போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பற்றி பார்க்கின்ற பொழுது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிலர் தான் வெளிப்படையாக சொல்றாங்க. ஒரு சில பெண்கள் கிராமத்துக்கு போகும்போது சொல்றாங்க, எங்களுக்கு வந்து மாப்பிள்ளை சரியாக கிடைக்கல, காரணம் என்னன்னா நாங்கள் சிட்டியில் வேலை பார்க்குறோம், அதனால அங்கே போன ஒருபாடு இந்த பெண்கள் எப்படியாவது வேற வழியில் ஏதாவது சென்றிருக்கலாம் என்ற ஒரு பயத்தில் எங்களை திருமணம் செய்து கொள்வதற்கும் தயங்குகிறார்கள் ஒரு சில இளைஞர்கள் பெண்களிடம் கூறினார்கள். ஆகவே இவர்கள் மத்தியில் இருப்பது என்னவென்றால், நீங்கள் வீட்டில் இல்லை, நீ தனியான ஒரு வீட்டில் இருக்க, அந்த வீட்டில் இருக்கின்ற பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாது என்ற ஒரு சந்தேகத்தை இவருடைய வாழ்க்கை எழுப்பி விடுவதாக பார்க்கின்றோம்.
தந்தை வேதம், வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கென தாங்கள் முனைவர் பட்டத்திற்கென எடுத்த இந்த வீட்டு வேலை செய்யும் பெண்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றி தெளிவாக சொன்னீர்கள். இந்த பெண்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு தாங்கள் எடுத்து வரும் முயற்சிகள் வெற்றி பெறும் என்று நாங்கள் நம்புகின்றோம். பேட்டிக்கு நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.